கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே. துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே. மகிழ்ந்த புகழ்ந்த போற்றியே துதி பலியை செலுத்துகிறேன்.
இன்பம் தந்து மகிழ்ந்தவரே, துயரம் யாவும் தீர்த்தவரே.
சகோதரா வாணிநேயர்களே, எமது வான்புறா நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் மொன்றியலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஐடிஆர் வானொலி மூலம் மொன்றியலில் உள்ள உங்கள் நண்பர்களும் இதை கேட்க முடியும் என்பதை அறிய தருகின்றோம். நீ எப்படி காட்சி அளிக்கிறாய் என்பதல்ல, நீ எப்படி சாட்சியாய் இருக்கிறாய் என்பதையே இறைவன் பார்க்கிறார். நான் என்ற மனநிலையில் நீ வளைந்து கொடுக்காவிட்டால் நாளை உன் வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்காது. தாழ்த்திக் கொள்ளுகிற நிலையில் நீ நல்லவனாயிரு, உன்னை உயர்த்த வேண்டிய நிலையில் இறைவன் வல்லவராயிருப்பார். வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இரு, ஆயினும் உன் வாழ்க்கையை பிறர் கற்றுக்கொள்ள ஏதாவது செய். ஆண்டவரின் கட்டளைகள் தோற்றத்தில் கடுமையானவைகள், ஆனால் அவைகளின் நோக்கங்களோ இனிமையானவைகள். முடியாது முடியாது என்று முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காதே, முயன்று பார்க்கிறேன் என்று தொடர்ந்து செல்.
இயேசுவின் நாமமே திருநாமம் முழும் இருதயத்தால் தொழுவோம் நாம்.
இயேசுவின் நாமமே திருநாமம் முழும் இருதயத்தால் தொழுவோம் நாம்.
இயேசுவின் நாமமே திருநாமம் முழும் இருதயத்தால் தொழுவோம் நாம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாம்.
இயேசுவின் நாமமே திருநாமம் முழு
இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாம்.
கடவுளிடம் என்ன வரம் கேட்பீர்கள்? வகுப்பு ஆசிரியர் தம் மாணவர்களிடம் கடவுளிடம் என்ன வரம் கேட்பீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள், நாங்கள் கடவுளிடம் கார், வீடு, பணம், கணனி ஆகியவற்றை கேட்போம் என்றனர். ஆசிரியர் அவர்களிடம், நீங்கள் மடையர்கள், நான் கடவுளிடம் அறிவை கேட்பேன் என்றார். அதற்கு மாணவர்கள் சிரித்துக் கொண்டு, சார், யாருக்கிட்ட என்ன இல்லையோ அதைத்தான் கடவுளிடம் கொடுக்கும்படி கேட்பார்கள் என்றனர். ஆசிரியர் நிலைகுலைந்து நின்றார். நாம் கடவுளிடம் ஆயிரம் கொடைகள் கேட்கலாம், ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்கும் மாபெரும் கொடை தூய ஆவியார் என்று கிறிஸ்து கூறியுள்ளார். விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி என லூக்காஸ் நற்செய்தி நூலில் 11 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தூய ஆவியாரை கடவுள் ஏன் நமக்கு தந்துள்ளார்? அவரே கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களுக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறவர். கடவுளிடம் என்ன வரம் கேட்பீர்கள்? தூய ஆவியார் எப்போது வருகிறார்? மறை மாவட்ட ஆயர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிராமப்புற பங்குகளுக்கு சென்று உறுதி பூசுதல் கொடுத்து தூய ஆவியாரின் பெருவிழாவை சிறப்பிப்பார். ஓர் ஆயர் ஒரு முறை உறுதி பூசுதல் பெறவிருந்த சிறுவர்களிடம் தூய ஆவியார் எப்போது வருகிறார் என்று கேட்டபோது அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறார் என்றனர். ஆயரே அதை கேட்டு சிரித்து விட்டார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறவர் தூய ஆவியார் அல்ல, மாறாக ஒவ்வொரு வினாடியும் நமக்குள் இருந்து தமது ஏவுதலால் நம்மை இயக்கி வருகிறவர் தூய ஆவியார். கிறிஸ்தவர் என்பவர் தூய ஆவியின் நிரந்தர இயக்கத்தில் விசுவாசத்தால் வாழ்கின்றவர் என்று ஒரு கிறிஸ்தவருக்கு இலக்கணம் கூறுகிறார் ஓர் இறையியல் அறிஞர். தூய பவுலடியார் கூறுகிறார், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். எனவே ஒருவர் கடவுளின் ஆவியை பெற்றிருந்தால் மட்டுமே அவர் கடவுளின் பிள்ளை என அழைக்கப்பட தகுதியுள்ளவர். புனித மார்சலீனஸ், புனித பீட்டர் இருவரும் தமது கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டனர். அங்கு ஏற்கனவே கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் சிறையில் தள்ளப்பட்டிருந்த கிறிஸ்தவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினர். சிலரை புதிதாகவும் மனந்திருப்பினர். சிறை காவலன் அர்த்தமியூஸ், அவர் மனைவி, மகள் ஆகியோர் கூட இவர்கள் வழியாக கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொண்டனர். இவர்களின் வீர சாவு நாளன்று நாயக்ரா என்று அழைக்கப்பட்ட ஒரு காட்டுக்குள் கொண்டு போகப்பட்டனர். அங்கே இவர்களின் தலைகள் துண்டிக்கப்பட்டன. இவர்கள் வெட்டப்படும் முன் இவர்களை புதைக்க குழி தோண்டப்பட்டிருந்தது. உடனே இவர்கள் புதைக்கப்பட்டனர். இந்த இரகசியத்தை கொலை செய்தவரே வெளிக்கொணர்ந்து விட்டார். இவரும் இறுதியில் கிறிஸ்தவராக மாறி திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார். மன்னன் கான்ஸ்டன்டைன் இவர்களின் கல்லறை மேல் பேராலயம் கட்டி எழுப்பினார். நமது சிந்தனைக்கு, ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசியரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 416-628-5945. இத்தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். வான்புறா நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம். சமாரிய பெண்ணின் மனமாற்றம். இத்தியானம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு சமாரிய பெண்ணின் மனமாற்றம். இந்த சமாரிய பெண்ணின் மனமாற்றத்தில் இருந்து நாம் முக்கியமாக அறிந்து கொள்வது, சமாரிய பெண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறாள். அது அவளுடைய மனமாற்றம். அவள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் அடைவதனால் அவள் ஊருக்குள் இருந்த மற்றவர்களுக்கும் அந்த மேசியாவை சொல்லுகிறாள். அதன் வழியாக அந்த ஊரில் இருந்த மேலும் பலர் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அதுபோல இன்றைக்கும் இந்த தியானத்திலே முக்கியமாக நாம் சமாரிய பெண்ணின் மனமாற்றம் என்று தியானிக்கும் பொழுது, உங்கள் வாழ்விலும் கூட சமாரிய பெண்ணின் வாழ்க்கையில் ஏற்பட்டது போல இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிற மனமாற்றம் ஏற்படும் பொழுது அதன் வழியாக மேலும் பலர் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு பல வழிகள் வாசல்கள் திறக்கப்படுகின்றது. ஆகவே தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியானவர் உங்கள் வழியாக இன்னும் பலரை கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பதற்கு வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்திலே மார்க்கு நற்செய்தி நூல் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இயேசு கூறினார், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி. இயேசு என்ன சொன்னார் என்றால், மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அதாவது மனமாற்றம் என்பது நற்செய்தியாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மை மனமாற்றம் என்பதை இயேசு அங்கு சொல்ல வருகிறார். அந்த சம்பவம் சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே சமாரிய பெண்ணை பற்றி யோவான் நற்செய்தி நூலிலே வாசிக்கிறோம். யோவான் சமாரிய பெண்ணின் சம்பவத்தை எழுதும் பொழுது சில முக்கியமான கருத்துக்களை அதிலே அவர் வைத்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. யோவான் நற்செய்தி நூல் 4:4 வாசித்து பாருங்கள். கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். கலிலேயாவுக்கு இயேசு சமாரியா வழியாக அவர் போகிறார். பொதுவாக யூதர்கள் யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு போகும் பொழுது சமாரியா வழியாக அவர்கள் போக மாட்டார்கள். ஏனென்றால் சமாரியா என்பது யூதர்களால் ஒரு தீட்டாக, ஒரு குறையாக பார்க்கப்பட்டது. சமாரியர்களோடு யூதர்கள் பழக மாட்டார்கள். சமாரியர்களை யூதர்கள் ஒரு மிக குறைவான நிலையிலே பார்த்தார்கள். அதனாலே யூதர்களுடைய எண்ண கருத்திலே சமாரியாய் வழியாக வந்தாலே தாங்கள் பாவிகளாகி விடுவோம் என்று எண்ணுவதனாலே யூதர்கள் யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகும் பொழுது சமாரியாய் வழியாக போகாமல் கிழக்கு பக்கமாக போவார்கள். இது சாதாரணமாக கலிலேயா வழியாக போகின்ற நேரத்தை விட 2 மடங்கு கூட நேரம் எடுத்துவிடும். ஆனாலும் யூதர்கள் அதை பொருட்படுத்தாமல் 2 மடங்கு நேரம் போனாலும் அவர்கள் சமாரியாய் வழியாக செல்லாமல் கிழக்கு பக்கமாகவே போய்விடுவார்கள். இன்னும் யூதர்களுடைய வழக்கத்திலே சமாரியர்களிடத்திலே, சமாரிய பெண்களிடத்திலே அவர்கள் தண்ணீர் வண்டி பருகவே மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சில விடயங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு யூதன் பொது இடங்களிலே தன்னுடைய சொந்த மனைவியோடு கூட கதைக்க மாட்டாராம். ஏனென்றால் அது அவருக்கு இழுக்காக எண்ணப்படும். 2வது, ஒரு யூதர் தாகம் எடுத்தாலும் சமாரியர்களிடத்திலே தண்ணீர் வேண்டி பருக மாட்டார்கள். அவர்களுக்கு மரணம் வந்தாலும் சமாரியர்களிடத்திலே தண்ணீர் வேண்டி அவர்கள் பருக மாட்டார்கள். இப்படியான சில கலாச்சார பின்னணிகள் இருக்கும் பொழுது யூத மரபிலே பிறந்து வளர்ந்த இயேசு பாருங்கள், கலிலேயாவுக்கு செல்லும் பொழுது சமாரியாய் வழியாக போனார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் அவர் சமாரியாய் வழியாய் போனார் என்றால், 1வது, சமாரிய மக்களும் மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை மேசியாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடுதான் அவர் சமாரியாய் வழியாக வந்தார். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேடித்தான் இயேசு வந்தார். அவர் நம்மை ஒதுக்கி வைக்கவில்லை, நாம் பாவிகள் என்று அவர் நம்மை தள்ளி வைக்கவில்லை. நாம் பாவத்திலேயே அழிந்து விட வேண்டும், பாவத்தினால் வந்த எல்லா விதமான வேதனைக்குள்ளும் துன்பங்களுக்குள்ளும் கட்டுகளுக்குள்ளும் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மாறாக நம்மை மீட்பதற்காக அவர் இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தார். எப்படி சமாரியாய் வழியாக சமாரியர்களை மீட்பதற்காக இயேசு வந்தாரோ, அதுபோலதான் என்னையும் உங்களையும் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக மனு உருவெடுத்து நம்மை தேடி வந்தார். இன்றைக்கும் பல சூழ்நிலைகளிலே இயேசு நம்மை சந்திக்கிறார். இந்த தொலைக்காட்சி தியானத்தின் வழியாக கூட இயேசு உங்களை சந்திக்கிறார். சரி, ஆகவே இந்த சமாரிய பெண்ணை இயேசு சந்திப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த சமாரிய பெண் மேசியாவை அறிந்து கொள்ள வேண்டும், அதுபோல சமாரியர்களும் மேசியாவை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாருங்கள், யோவான் நற்செய்தி நூல் 4 வசனங்கள் 6 வாசிக்கிறோம். அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்பட்டிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது, நான் கொடுக்கும் தண்ணீரை தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் முள்ள நான் இங்கு வந்த வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்லுவது சரியே, உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்மிடம் இருப்பவர் உம் கணவர் அல்ல, எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். யோவான் நற்செய்தி நூல் 19 வசனம். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு முதல்ல அந்த பெண்ணிடத்திலே பாருங்கள், குடிப்பதற்கு தண்ணீர் கொடும் என்று கேட்கிறார். அதற்கு பின்பு, நான் கொடுக்கும் தண்ணீரை நீர் குடித்தால் தாகமே எடுக்காது என்று சொல்லி அந்த சப்ஜெக்டே, அந்த தலைப்பே மாற்றப்படுகிறது. அதற்கு பின்பு அந்த பெண் அந்த தண்ணீரை தாரும் என்று கேட்கிறாள். அதற்கு இயேசு, பாருங்கள், தண்ணீரை பற்றி பேசுவதை நிறுத்தி இப்பொழுது உம்முடைய கணவரை கூட்டிக் கொண்டு வாரும் என்று இன்னொரு தலைப்புக்கு போய்விடுகிறார். இதையெல்லாம் யோவான் எந்த மனக்கண்ணோடு இங்கே எழுதியிருக்கிறார் என்றால், முக்கியமாக நாம் கவனிப்பதிலே முதலாவது பார்த்தீர்கள் என்றால், இந்த சமாரிய பெண் 5 கணவரோடு வாழ்ந்தாள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதும் அவளுடைய கணவர் அல்ல என்ற அந்த கருத்தை யோவான் எழுதியதை குறித்து வேத ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற சில கருத்துக்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம்.
அன்பர்களே, இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
சங்க
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, எமது நற்செய்தி கூட்டங்கள் மொன்றியலிலும் நடைபெறுகிறது. மொன்றியலில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-918-5926-514-918-5926. 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நீங்கள் நற்செய்தி தியானங்களை கேட்பதற்கு 416-628-5945 சமாரிய பெண்ணின் மனமாற்றம் அருள் தியானம் தொடர்கிறது.
முதலாவது, இந்த ஐந்து கணவரோடு அவள் வாழ்ந்தாள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதும் அவருடைய கணவர் அல்ல என்ற பகுதியை குறித்து சொல்லும் பொழுது, உண்மையிலேயே அவள் ஐந்து திருமணங்கள் செய்து அவள் தன் கணவனை இழந்ததினால் இப்பொழுது வேறொரு திருமணம் செய்திருக்கலாம் அப்படி என்றும் வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். லேவியர் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல, ஒரு கணவர் இறந்தால் இன்னொரு கணவரை திருமணம் செய்யலாம் என்ற ஒரு வழக்கம் இருந்ததினாலே அவள் ஐந்து கணவரோடு முதலிலே வாழ்ந்திருக்கலாம் என்று கூட சில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், யூதர்கள் தங்களுடைய புனித நூலாக பயன்படுத்திய தோரா என்கிற நூல், அந்த தோரா என்கிற நூலிலே ஐந்து நூல்கள் முக்கியமாக இருந்தது. அதாவது ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். பொது மொழிபெயர்ப்பிலே தொடக்க நூல், விடுதலை பயண நூல், லேவியராகம நூல், எண்ணிக்கை நூல், இணைச்சட்ட நூல் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐந்து நூல்களைத்தான் யூதர்கள் தங்களுடைய புனித நூலாக கருதினார்கள். அதுபோலதான் சமாரியர்களும் அதைத்தான் புனித நூலாக கருதினார்கள். ஆகவே இயேசு இப்பொழுது உண்மை வழிபாட்டை பற்றி சமாரிய பெண்ணோடு பேசும் பொழுது, நீங்கள் புனித நூலாக கருதுகின்ற அந்த தோராவை நீங்கள் வைத்து அதிலே உங்கள் வாழ்க்கையை நடத்தினீர்கள், ஆனால் இப்பொழுது அவைகள் வழியாக சொல்லப்பட்ட மேசியா உங்களை தேடி வந்திருக்கிறார், அவரை நீங்கள் ஏற்று அவர் வழியாகத்தான் இப்பொழுது நீங்கள் தந்தையை தொழுது கொள்ள வேண்டும். மெய்யடியார்கள் உண்மையிலும் ஆவியிலும் தொழுது கொள்வார்கள். அப்படின்னா உண்மையாகிய இயேசு வழியாக தூய ஆவியானவருடைய துணையோடு அந்த தந்தையை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு இங்கு சொல்ல வருவதாக வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஐந்து கணவர் என்று சொல்லுவதற்கு இன்னொரு கருத்தை ஒப்பிடுகிறார்கள். அதாவது, யூதர்கள் அசீரிய நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது அவர்கள் அங்கு சில புற தெய்வங்களை அவர்கள் வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புற தெய்வ வழிபாட்டு பழக்கங்கள் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அதாவது, ரெண்டு அரசராகவும் அல்லது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்திலே 24 வசனத்திலே சொல்லப்படுவது போல, பபிலோன் நாட்டு தெய்வத்தை, ஊத்தா என்று சொல்லப்படுகிற நாட்டு தெய்வத்தை, அவ்வா என்று சொல்லப்படுகிற நாட்டு தெய்வத்தை, ஆமாத்து என்ற நாட்டு தெய்வத்தை, செபர்வையும் நபரத்து என்ற அந்த நாட்டு தெய்வத்தை யூதர்கள் அவர்கள் தங்களுடைய தெய்வ வணக்கத்திலே அவைகளையும் அந்த தெய்வங்களையும் அவர்கள் இணைத்து வழிபட்டிருக்கிறார்கள். புற தெய்வ வணக்கம் இந்த சமாரியர்களிடத்திலே வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால இயேசு இப்பொழுது என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த ஐந்து கணவர் என்று யோவான் சொல்ல வரும் பொழுது, நீங்கள் அந்த ஐந்து புற தெய்வ வணக்கங்களுக்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள், அவைகளை விட்டு நீங்கள் வெளியே வந்து உங்களை தேடி வந்த மேசியாவை ஏற்றுக்கொண்டு மேசியா வழியாக நீங்கள் தந்தையை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு இங்கு சொல்ல வருகிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் நீங்கள் கூட பல தெய்வ வணக்கங்கள் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கலாம். உண்மையான தெய்வம் ஒருவரே, அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்மை தேடி வந்தவர் அவர். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியாக பிதாவுக்குள் பிதாவை ஆராதனை செய்து அவருக்குள் வாழுகின்ற ஒரு வாழ்க்கைதான் உண்மை வாழ்க்கையாகும். உங்களை தேடி வந்த இயேசுவுக்குள் நீங்கள் வரும் பொழுது அதன் வழியாக உங்கள் வாழ்க்கையிலே கூட கடவுளுடைய வல்லமையை உங்களால் காண முடிகிறது. இன்னும் இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த ஐந்து தெய்வத்துக்கு பதிலாக ஒப்பிட்டு பேசும் பொழுது, அதாவது மன்னிக்கவும், ஐந்து கணவருக்கு பதிலாக ஒப்பிட்டு பேசும் பொழுது, ஐந்து கணவரோடு நீர் வாழ்ந்தீர், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதும் உம்முடைய கணவர் அல்ல என்று சொல்லிவிட்டு உண்மை வழிபாட்டை பற்றி இயேசு பேசுகிறார் என்றால், அங்கு இன்னொரு கருத்தை நாம் பார்க்கிறோம். என்ன கருத்து என்றால், சமாரியர்கள் யூதர்களோடு பழகுவதில்லை, யூதர்கள் சமாரியர்களை தங்களோடு சேர்த்துக் கொள்ளுவதில்லை. ஏனென்றால் சமாரியர்கள் புற இனத்தவர்களை திருமணம் செய்து வாழ்ந்ததனால் அவர்களுக்குள்ளே கலப்படம் வந்துவிட்டது. இப்படி கலப்பு வந்ததினாலே எபிரேய யூதர்கள் இந்த சமாரியர்களை தங்களோடு சேர்ப்பதில்லை. அதனாலே இப்பொழுது சமாரியர்கள் தங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை அமைத்து அதிலே அவர்கள் கடவுளை வழிபடுகிறார்கள். மற்ற யூதர்கள் எல்லாரும் எருசலேமில் இருக்கிற அந்த தேவாலயத்திலே போய் வழிபடுவார்கள். இவர்கள் அங்கு போவதில்லை. இவர்கள் தங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை வைத்து அங்கு வழிபட்டார்கள். அதனால இயேசு இங்கு சொல்ல வரும் பொழுது, ஐந்து கணவரோடு நீர் வாழ்ந்தீர், இப்பொழுதும் நீர் ஒருவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் உம்முடைய கணவர் அல்ல என்று சொல்ல வரும் பொழுது, இப்பொழுது நீங்கள் உங்களுக்கென்று ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை அமைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதுவும் சரியான வழிபாடு அல்ல. மேசியாவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியாக தந்தையை வழிபடுவதுதான் உண்மை வழிபாடு என்று இயேசு இங்கு சொல்ல வருகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ வழிபாடுகள் இருக்கலாம், மேசியாவை ஏற்றுக்கொண்டு மேசியா வழியாக இயேசு வழியாக பிதாவை வழிபடுவதுதான் உண்மை வழிபாடாகும். இதை இயேசு அந்த சமாரிய பெண்ணுக்கு விளக்கி சொன்ன பொழுது அந்த சமாரிய பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அதனாலதான் அவள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் நற்செய்தி நூல் 4:19 அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். அது எதை காட்டுகிறது என்றால், இப்பொழுது அந்த சமாரிய பெண் இயேசுவை ஒரு இறைவாக்கினராக அல்லது எங்களை தேடி வந்த மேசியாவாக அவள் அடையாளம் கண்டுகொள்கிறாள். அதனாலே பாருங்கள் என்ன உண்டாகிறது என்றால், யோவான் நற்செய்தி நூல் 4:25 வாசிக்கிறோம், அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மேசியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் நற்செய்தி நூல் 4:26 இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அப்ப இந்த பகுதியிலே உண்மையிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சமாரிய பெண்ணுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்திய பொழுது பலவிதமான தெய்வ வணக்கங்களுக்குள் இருந்த சமாரிய பெண், உண்மை வழிபாட்டை அறியாமல் இருந்த சமாரிய பெண் இப்பொழுது இயேசுவை தன் வாழ்க்கையில அறிந்து கொள்கிறாள். இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொள்வதனுடைய அடையாளமாக நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், யோவான் நற்செய்தி நூல் 4:28 பாருங்கள், அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம். அதிலிருந்து யோவான் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், இப்பொழுது அந்த பெண் மனமாற்றம் அடைந்து விட்டால், தன்னுடைய பழைய வாழ்க்கையை அங்கேயே விட்டுவிட்டு மனமாற்றம் அடைந்தவளாக, அதாவது மேசியாவை ஏற்றுக்கொண்ட மனமாற்றம் உள்ளவளாக இப்பொழுது அவள் ஊருக்குள் போகிறாள். ஊருக்குள் போய் 29 நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மேசியாவாக இருப்பாரோ என்றார். அப்படின்னால் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி எல்லாம் எனக்கு எடுத்து சொல்லி விளக்கிய ஒருவரை நான் கண்டேன், அவரை நீங்களும் வந்து பாருங்கள் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள், யோவான் நற்செய்தி நூல் 4:30 அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதை கேட்ட மக்கள் இப்பொழுது இயேசுவிடம் வருகிறார்கள். 4:39 நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இப்ப அந்த சமாரிய பெண்ணுடைய நம்பிக்கை வழியாக ஊரில் இருந்த இன்னும் பலர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். சமாரியர் அவரிடம் வந்த போது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கே ரெண்டு நாள் தங்கினார். அன்பு சகோதர சகோதரிகளே, சக்கேயுடைய வீட்டிலே இயேசு தங்க வேண்டும் என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம் அல்லவா, அது போல இப்பொழுது சமாரியாவிலும் இயேசு தங்குகிறார். அப்ப இயேசு நம்மை மீட்க வந்தவர் பாருங்கள், நமக்குள் வந்து தங்குகிறவர், நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்றுகிறவர். சமாரியாவிலே அவர் ரெண்டு நாள் தங்கினார். நான் சொன்னது போல யூதர்கள் சமாரியாய் வழியாகவே போக மாட்டார்கள், ஆனால் இயேசு நம்மை மீட்க வந்த இரட்சகர், அதனாலே சமாரியார்களையும் அவர் மீட்க வந்ததனால் அங்கு அவர் தங்கினார். அதனால் என்ன நடக்கிறது பாருங்கள், 41வது வசனம், அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். சமாரியாவிலே இன்னும் பலர் இயேசுவை நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதனுடைய காரணம் என்ன பாருங்கள், சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. என்ன மனமாற்றம் என்றால், அவளை தேடி வந்த மேசியாவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்ட ஒரு மனமாற்றம். இந்த மனமாற்றத்தினாலே ஊரில் இருக்கிற இன்னும் பலர் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு முக்கியமாக இந்த தியானத்தில் நாங்கள் சொல்ல வருகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சந்திக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் சந்திப்பதனுடைய காரணமே உங்கள் வழியாக இன்னும் எத்தனையோ பேரை ஆண்டவர் தன் வழியிலே நடத்துவதற்காக அவர் விருப்பமாயிருக்கிறார். சமாரியாய் வழியாக இயேசு வந்தது போல இன்றைக்கும் உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். இதன் வழியாக உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அந்த சமாரியை பெண்ணை போல இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே மேசியாவாக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அதன் வழியாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்கள் இனத்தவர்கள், உங்கள் நண்பர்கள், இன்னும் அநேக மக்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு வழியாகி விடுகிறது. இதோ இந்த நாளிலே நீங்கள் அப்படியாக உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, சமாரியாய் வழியாக சென்று சமாரிய பெண்ணை சந்தித்து அவளுடைய வாழ்க்கையை பற்றி, அவளுடைய ஆராதனையை பற்றி எல்லாம் அவளுக்கு விளக்கி சொல்லி, மேசியாவாகிய உண்மை அவளுக்கு வெளிப்படுத்தி, அவள் உண்மை ஏற்றுக்கொண்டதனால் அங்கு அநேக மக்கள் உண்மை நம்பினார்கள் என்று நாம் தியானித்தது போல, இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உண்மை பற்றி வெளிப்படுத்துகிறீர். உண்மையான கடவுள் யார் என்பதை இவர்கள் அறியும்படி செய்கிறீர். உண்மையான கடவுள் எங்களை தேடி வந்த தெய்வம் நீர்தான் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். உண்மை வழிபாடு என்றால் என்ன என்பதை ஆண்டவரே இந்த தியானத்தில் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறீர். ஆகவே இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் இன்றைக்கு தங்கள் உள்ளத்திலே, இயேசுவே என் வாழ்விலே வாரும், உண்மை நான் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார்களோ, அவர்கள் மேலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வந்து இவர்களை ஆசீர்வதிப்பதாக. சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது போல, உள்ளத்திலே ஒரு துடிப்பு மாற்றம் ஏற்பட்டது போல, இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படட்டும். ஆண்டவரே, இவருடைய உள்ளத்திலே இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு உருவாகட்டும். ஆண்டவருடைய கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இவர்கள் வழியாக எத்தனை பேரை உம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நீர் சித்தமா இருக்கிறீர்களோ, அதையெல்லாம் இவர்கள் வழியாக நிறைவேறுகிற ஒரு தூய ஆவியின் வல்லமை இவர்களை ஆட்கொள்ளுவதாக. இந்த நாளிலும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட பிரச்சனையிலே, வேதனையிலே, கட்டுக்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, அவைகள் அனைத்திலும் இருந்து இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெற்று இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்களாக, இயேசுவின் சீடர்களாய் மாற்றப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
நீங்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-8736-647-8736-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
நண்பரே, முத்துக்குளிப்பவன் ஒருவன் தனது முத்துக்குளியலை முடித்துவிட்டு உயிருக்கு உயிரான நண்பன் ஒருவனிடம் பேசிக்கொண்டே தன் குடிசைக்கு வந்து சேர்ந்தான். பல வருடங்களுக்கு முன் தனது ஆறுயிர் மனைவியையும், சில வருடங்களுக்கு முன் தனக்கு ஒரே ஆதரவாக இருந்த தன் மகனையும் இழந்துவிட்ட அவன் கவனிப்பார் இல்லாமையால் சோர்ந்தும் மெலிந்தும் பலவீனமாக காணப்பட்டான். மனதிலே நிம்மதி இல்லாமையால் தன் வாழ்க்கையிலே வெறுப்பும் விரக்தியும் அடைந்தவனாய், இந்த உலகத்தை விட்டு நான் என்று போகப் போகிறேனோ என்று எண்ணி வந்தான். இந்த நண்பன் முத்துக்குளிப்பவனை பார்த்து, நண்பா, நீ மிகவும் பலவீனப்பட்டு காணப்படுகிறாய். உனக்கு வயதும் ஆகிவிட்டது. நீ ஏன் முத்துக்குளியலை நிறுத்திக் கொள்ளக்கூடாது? யாருமற்றவனாய் இந்த குடிசையில் வாழ்வதை விட நீ என்னுடைய இல்லத்தில் வந்து தங்கிக்கொள் என்றான். அதற்கு அவன், இன்றுதான் என்னுடைய கடைசி முத்துக்குளியலுக்காக சென்றேன். இனி நான் முத்துக்குளிக்கப் போவதில்லை. நானே ஓர் அனாதை. இனி இந்த குடிசையிலேயே தங்கியிருந்து இப்படியே சமாதி ஆகிவிட வேண்டியதுதான் என்று கண்ணீர் மல்க கூறினான். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. உன்னை கவனித்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு என்று அந்த நண்பன் கூறினான். இந்த சமயத்தில் முத்துக்குளிப்பவன் குடிசையின் ஒரு மூலையிலிருந்து ஓர் துணி உருண்டையை தேடிக்கொண்டு வந்து அதை மெதுவாக பிரித்தான். நம்முடைய நட்பின் அடையாளமாக இன்று நான் உனக்கு ஓர் வெகுமதி தரப்போகிறேன் என்று கூறியவனாய் அந்த துணி உருண்டையிலிருந்து பெரியதும் பிரகாசமுமான முத்து ஒன்றை எடுத்து அந்த நண்பனிடம் நீட்டினான். அதை கண்ட நண்பன் திகைத்தவனாய், எவ்வளவு அழகான முத்து இது! அரசரின் கிரீடத்தில் பதிக்கப்பட வேண்டியது இது என்றதும் முத்துக்குளிப்பவனும், ஆம், என் ஆயுள் காலத்தில் நான் பார்த்த முத்துக்களில் இதுவே பழுதற்றதும் பெரியதுமாகும். என் மகன் முத்து குளிப்பதில் திறமைசாலி, அதிக நேரம் மூச்சடக்கும் சக்தி உடையவனான அவன் ஒரு நாள் யாருமே சென்றிராத ஆழமான இடத்திற்கு சென்று தேடிக்கொண்டு வந்ததுதான் இந்த விலை மதிக்க முடியாத முத்து. உனக்கு கொடுப்பதில்தான் என் மனம் திருப்தி அடையும் என்றான். நண்பனோ, இதை எனக்கா கொடுக்கப் போகிறாய்? நான் இதை இலவசமாக வாங்கிக் கொள்ள விரும்பவில்லை. உனக்கும் இனிமேல் வருமானம் கிடையாது. எனவே இதற்கு ஒரு விலை சொல். யாரிடமாவது கடன் வாங்கியாவது நான் இதை பெற்றுக் கொள்கிறேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த வயதான முத்துக்குளிப்பவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டான். இதற்கு என்னால் விலை சொல்ல முடியாது நண்பா. ஆழமான இடத்திற்கு சென்று என் மகன் இதை கொண்டு வந்ததால் அவன் நுரையீரல் பாதிக்கப்பட்டவனாய் அன்று மாலையிலேயே இரத்தவாந்தி எடுத்து துடிதுடித்து இறந்து விட்டான். நண்பனே, என் மகன் தனது உயிரையே கொடுத்து சம்பாதித்ததல்லவா இந்த முத்து? இதற்கு என்ன விலை நிர்ணயிக்க முடியும்? இதன் விலை என் மகனின் உயிர். இதை விற்று பெருஞ்செல்வனாக நான் மாற விரும்பவில்லை என்றான். அந்நண்பனோ பேசுவதறியாது மௌனமாக நின்றான். முத்துக்குளிப்பவன் மீண்டும் அவனை பார்த்து, நண்பா, நான் இறந்து விடுவது இன்றோ நாளையோ என்றிருக்கும் போது எனக்கு எதற்கு பணம்? இதை நான் விற்றால் என் மகனின் உயிரை விற்பதற்கு சமம். என் மகனின் உயிருக்கு என்னால் விலை கூற முடியுமா? எனவே நீ இதை என்னுடைய அன்பளிப்பாக பெற்றுக்கொள் என்று அந்த அழகிய முத்தை நண்பனின் கையில் கொடுத்துவிட்டு அந்நண்பனின் காலடியிலேயே சுருண்டு விழுந்து இறந்து போய்விட்டான். அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களிலிருந்தும் பாவத்தின் தண்டனையாம் நரகத்திலிருந்தும் நம்மை மீட்டு பரலோகத்தில் சேர்ப்பதற்காக இயேசு ஆண்டவர் இரட்சிப்பு அல்லது விடுதலையை ஏற்படுத்தியுள்ளார். அது விலைமதிக்க முடியாத அந்த முத்து போன்றதாகும். காரணம், அந்த இரட்சிப்பை இயேசு தனது உயிரை கொடுத்து சம்பாதித்தார். இந்த இரட்சிப்பை பெற்றவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களது உயிர் இந்த உலக வாழ்க்கைக்கு பின் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இந்த உயிரை கொடுத்தது இறைவன்தான். நம்மை படைத்தது இறைவன் என்று சொல்வோமே ஆனால் இந்த உடலை அல்ல, உயிரைத்தான் அவர் படைக்கிறார். நம்முடைய உயிர் விடுதலை அல்லது இரட்சிப்பு பெற்றதானால் நம்முடைய மரணத்துக்கு பின் அது அதற்கென்றுள்ள ஓர் உருவத்தில் பரலோகம் செல்லும், இல்லாவிட்டால் நரகத்திற்கு சென்றடையும். நாம், அதாவது உயிர், இந்த உடலில் புகுந்து இவ்வுலகில் வாழும் வாழ்க்கை தற்காலிகமானது. நம்முடைய மரணத்திற்கு பின்னரும் நாம் நிரந்தரமாக வாழப்போகிறோம். அன்பானவர்களே, எல்லோரும் எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த இரட்சிப்பை இயேசு தனது உயிரை கொடுத்து சம்பாதித்தார். அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற எமது வான்புறா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்புறா நிகழ்ச்சிகளை இணையதளங்கள் மூலம் நீங்கள் கேட்க முடியும். எமது இணையதளங்கள் www.tamilgoodnews.com tamilgoodnews.com அல்லது www.wanpura.com wanpura.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-876-2734
யாருமை கைவிட்ட போதும் நான் கைவிட மாட்டேன்.
சரி நேர்களே, இத்துடன் வான்புறா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புறா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நோயினால் உள்ளம் சோர்ந்திடும் போது மகனே பதறாதே, மகளே பதறாதே, மகளே பதறாதே.
நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
It's on the top.